டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 27 அதிகாரம் 17 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இங்கே கருக்கிடும் என்பது கூர்மையாக்குவதை குறிக்கிறது. இரும்பினால் செய்யப்பட்ட அறம் மற்றொரு இரும்பில் இருக்கும் மேடு பள்ளங்களை சரி செய்யும். இரும்பை இரும்பு கூர்மையாக்குகிறது இல்லையா? அதே போல நீங்களும் உங்கள் அறிவை, உங்கள் மூளையை கூர்மையாக்கும் நண்பர்களோடு பழக வேண்டும். அவர்களோடு உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபித்து இன்னும் பலப்பட முடியும். அது மட்டுமல்ல, அவர்களோடு நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவார்கள். அப்பொழுது நீங்கள் முகம் கோணாமல் உங்களை திருத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும். அவர்களோடு உங்கள் நேரத்தை செலவிடுவது நல்ல பயனை தரும். இதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இதை உங்கள் அனுபவத்திலே காணும்பொழுது உங்களுக்கே அது ஆச்சரியமாயிருக்கும். கடந்த நாட்களை சற்றே திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள கரடு முரடான காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி உங்களை உணர்த்தி சரி செய்திருக்கிறார்கள் இல்லையா? இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். நீதிமொழிகள் 27:19, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருப்பதனாலேயே நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இயலுகிறது. அதேபோல நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து பேசும்பொழுது அதை உங்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பது பாக்கியமான அனுபவம். ஆனால் அந்த நண்பர் நீங்கள் மனம் திறந்து பேசிய காரியங்களை வெளியே சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவ்வாறு உங்கள் இருதயத்தை நன்கு அறிந்த பிறகும் உங்களை நேசிக்கிறவர்களே உண்மையான நண்பர்கள். நீதிமொழிகள் 27:20, பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. மனுஷனுடைய கண்கள் ஒருபொழுதும் திருப்தியாவதில்லை. நீங்கள் எத்தனையோ காரியங்களை பார்த்தாலும் அது போதும் என்று எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? அது நிறைவை தராததால்தான் நாம் அநேக காரியங்களை பார்த்துக் கொண்டே இருக்க விரும்புகிறோம். மேலும் உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்க விரும்புகிறோம். என்றாலும் யாருடைய கண்களாவது திருப்தி அடைந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் இல்லை என்றுதான் பதில் வருகிறது. நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை சென்று வருகிறீர்கள். சென்று வந்தது போதும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, மீண்டும் நான் அங்கே போக வேண்டும், இன்னும் அங்கே நான் பாராத காரியங்களை பார்க்க வேண்டும் என்றே எண்ணுகிறீர்கள். நீதிமொழிகள் 27:21, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. புகழ்ச்சியை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். அது உங்களை சரியான பாதையிலே செல்ல முடியாதபடி தள்ளுகிறதாயிருக்கிறது. புகழ்ச்சி உங்கள் மேல் சரியான விளைவை உண்டு பண்ண வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனைதான். ஒரு வேத வல்லுநர் இதை குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சி என்பதே மிகவும் கடுமையான சோதனையாயிருக்கிறது. மோசமான இகழ்ச்சியில் கூட ஒரு தேவ மனிதன் கர்த்தரை சார்ந்து கொண்டு எளிதாக வெளியே வந்துவிடலாம். ஆனால் முகஸ்துதி மற்றும் பாராட்டுதல் வழியாக கடந்து வரும்பொழுது அதிலே எந்தவித பாதிப்பும் அடையாமல் பெருமையும் அடையாமல் வெளியே வருவது கடினமான காரியம். அவ்வாறு ஒருவன் வெளியே வந்தாலே அவன் உண்மையான தேவனுடைய மனிதன் என்பதற்கு அடையாளமாகும் என்கிறார். அருமையானவர்களே, உங்களை மற்றவர்கள் புகழும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? சற்றே சிந்தித்து பாருங்கள். அது உங்களுக்கு பெருமையை கொடுக்காமல் கர்த்தரை துதிக்க உங்களை ஏவுகிறதா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 27:24, செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? செல்வம் என்றைக்கும் நிலையாது என்பது இந்த காலத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நாம் எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் அதை எடுத்துச் செல்ல முடியாது. அடுத்ததாக, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ என்ற கேள்விக்கு இல்லை என்றுதான் உலக வரலாறே பதில் சொல்லுகிறது. உலகத்திலே எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பி வீழ்ந்திருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. அவரை மட்டுமே நாம் விசுவாசித்து அவரை மட்டுமே நாம் சார்ந்து வாழ முடியும். அவர் மாறாதவர், அவர் ஆருயிர் நண்பர். தொடர்ந்து நீதிமொழிகள் 28 அதிகாரத்தையும் பார்ப்போம். நீதிமொழிகள் 28:1, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். மனிதர்கள் பாவத்தை குறித்து பலதரப்பட்ட கருத்துடையவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட கருத்துடையவர்களாக இருந்தாலும் பாவம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனையும் பயத்திலும் குற்ற மனசாட்சியிலுமே வைத்திருக்கிறது. ஒரு ஊழியர் இளைஞர்கள் மத்தியிலே செய்தி கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அதிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருந்த ஒரு வாலிபனும் அமர்ந்திருந்தான். இது அந்த ஊழியருக்கு தெரியாது. பொதுவாகவே அவர் பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த பையனுடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டு கூறவே இல்லை. ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய உள்ளம் குத்தப்பட்டது. எனவே அவன் அங்கிருந்து வெளியேறி சென்று அழுது புலம்பி மனம் திரும்பினான். அந்த ஊழியரிடத்திலே திரும்பி வந்து தன் நிலையை எடுத்துச் சொல்லி ஜெபித்து ஆறுதலை பெற்றான். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள். மனையில் மருத்துவத்திலே ஒரு கருத்து உண்டு. குற்ற மனப்பான்மை அல்லது கில்ட் காம்ப்ளெக்ஸ் என்பது எல்லாருக்கும் உண்டு. ஒரு கிறிஸ்தவ மனையியல் மருத்துவர் அதற்கு இவ்வாறு விளக்கம் சொல்கிறார். இந்த குற்ற மனப்பான்மை நம் எல்லாருக்கும் இருக்கிறது. இது நம்முடைய வலதுகை போல முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நல்லதையே நினைத்துக் கொண்டிருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும். எனவே நாங்கள் மனையில் மருத்துவர்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றிவிடுவோம். அவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் அதை அந்த மனிதனை விட்டு வெளியேற்ற முடியாது. குற்ற மனப்பான்மை அவனுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே, அதை நம்பி நீங்கள் அவரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் குற்றமுள்ள மனப்பான்மையிலிருந்து அவரே உங்களை விடுதலை செய்கிறார். அடுத்ததாக, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு குற்ற மனசாட்சி இல்லை என்றால் அவன் தைரியமாக எழும்பி நின்று பேசுவான். மற்றவர்களுக்கு அவன் பயப்பட மாட்டான். இந்த குற்ற மனசாட்சி எப்பொழுது நீங்க முடியும்? ஒருவன் தன்னுடைய பாவங்களை கிறிஸ்துவனிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் அதிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான், சமாதானம் பெறுகிறான். அடுத்ததாக, நீதிமொழிகள் 28:9 வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. தேவனுக்கு இப்படிப்பட்டவருடைய ஜெபத்தின் மீது வெறுப்பே வருகிறது. அவர் அருவறுப்பு கொள்கிறார். யார் மீது? வேத வசனங்களை கேளாதவர்கள் மீது. அருமையானவர்களே, வேதத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். வேதம் என்பது முழு வேதத்தையும் குறிக்கிறது. சாலமோனுடைய காலத்திலே காணப்பட்டது வேதத்திலே உள்ள 5 ஆகமங்கள் மற்றும் யோசுவா, நியாயாதிபதிகள், சங்கீதங்கள் போன்றவைதான் இருந்தன. அந்நாட்களிலே காணப்பட்ட வேதம் அவ்வளவுதான். ஆனால் அவை முழுமைக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஞானி கூறியிருக்கிறார். இன்று தேவன் கிருபையாக புதிய ஏற்பாட்டினை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே முழு வேதாகமத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று இந்த நீதிமொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே தேவன் கூறியிருக்கிற முக்கியமான செய்தி இதுதான். தேவன் பக்தியற்ற மனிதர்களின் ஜபத்தை கேட்கிறதில்லை. யார் யாரெல்லாம் தேவனுடைய பேரிலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜபத்தையே தேவன் கேட்கிறார். ஒருவேளை தேவ பக்தியற்ற ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்காக கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது தேவ பக்தி உள்ள மனிதனை தனக்காக ஜெபிக்கும்படியாக அவன் கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:12 பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, தீமை செய்கிறவர்களுக்கு தேவன் விரோதமாயிருக்கிறார். ஆனால் நீதிமான்களுடைய வேண்டுதலை கேட்க அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது. அதே வேளையிலே வேதத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க மறுக்கிறவர்களின் ஜெபம் அவருக்கு அருவறுப்பாகவே இருக்கிறது. நீதிமொழிகள் 28:10, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த உலகத்திலே நடைபெறுகிற காரியங்களின் அடிப்படை நீதி இதுதான். தேவனே இந்த நீதியை நிறைவேற்றுகிறார். வேதபுஸ்தகத்திலே இது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் மற்றவர்களை, குறிப்பாக நீதிமான்களை, பாவ வழிக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவருடைய முயற்சி வெற்றி பெறாது. இதற்கு மாறாக பாவ வழியிலே மற்றவர்களை இழுக்க முயற்சிக்கிறவர்கள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுவார்கள். நீதிமொழிகள் 28:11, ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தருத்தரனோ அவனை பரிசோதிக்கிறான். ஐஸ்வர்யம் பெருமையையும் மேட்டுமையான பார்வையையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்கள் சில வேளைகளிலே ஆவிக்குரிய வட்டாரத்தில் கூட இப்படிப்பட்ட பெருமையை பார்க்கலாம். பெரிய பணக்காரர்களால் நடத்தப்படும் விருந்துகளிலே பெரும் பணக்காரர்களே சாட்சி சொல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஏழைகளின் சாட்சியை ஒரு பொருட்டாக கணக்கிலே எடுக்கிறதில்லை. மேலும் இந்த பணக்காரர்கள் சாட்சி சொல்லும் பொழுது தங்கள் பார்வைக்கு ஞானவான்களாய் இருந்து கொண்டு அதற்கேற்ற வார்த்தைகளையே பயன்படுத்துவார்கள். தங்கள் தகுதியை கர்த்தருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதே வேளையிலே ஏழையான மனிதரை பாருங்கள். அவன் உலக செல்வத்தில் வேண்டுமென்றால் தருத்திரனாய் காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்திலே, விசுவாசத்திலே அவன் ஐசுவரியவானாய் காணப்படுகிறான். இந்த ஐஸ்வர்யவான்களின் சாட்சியை அவன் கேட்பான் என்றால் அவர்களையும் அவருடைய அனுபவத்தையும் பற்றி நன்கு பரிசோதித்து அறிந்து கொள்வான். இவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், ஆனால் அதில் உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, அதை மனதார உணர்ந்து சொல்லவில்லை என்பதை இந்த ஏழையான விசுவாசிகள் எளிதாக கண்டுகொள்வார்கள். எனவேதான் ஞானி கூறுகிறார், ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தி உள்ள தருத்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் என்று கூறுகிறார். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்று ஆவிக்குரிய வட்டாரத்திலே பாவம் மறைக்கப்படுகிறது. யாரும் அதை குறித்து பேச விரும்புகிறதில்லை. பாவி பாவி என்று சொல்லப்படுவதையும் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் செய்திகளையும் மக்கள் வெறுக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட 6 வழிகள் என்று செய்தி கொடுத்தால் மிக வாஞ்சியோடு கேட்பார்கள். தங்கள் பாவத்தை மறைத்துக் கொண்டு நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். இது புற்றுநோயின் மீது துணியை சுற்றி காயம் கட்டுவது போலாகும். இது புற்றுநோயை மறைக்கும், ஆனால் குணமாக்காது. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பாவங்களை மற்றவர்களுக்கு மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. எனவே உண்மையான குணமாகுதல் இராது, நோய் அதிகமாகும். எனவே பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தைக்கு செவி சாய்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவருடைய வாழ்க்கையிலே அவர் இரக்கத்தை கொடுக்கிறார். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இது வெளிப்படையான பாவ அறிக்கையை குறிக்கவில்லை, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான பாவ அறிக்கையை குறித்து கூறுகிறது. நம்முடைய பாவத்தை குறித்து நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். இது கண்டுகொள்ளாமல் விடப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவனுடைய இரக்கத்தை பெறுவீர்கள், இல்லை என்றால் கோபாக்கினையே சந்திக்க நேரிடும். நீதிமொழிகள் 28:14 பாருங்கள். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இதுவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடப்பது என்பது. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் தேவனுக்கு திறந்து கொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. இருதயத்தை கடினப்படுத்துதல் என்பது இதற்கு எதிர்மறையானது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவனாயிருப்பான். அவன் தேவனை பிரியப்படுத்துகிற வழியிலே நடக்க முயற்சிக்கிறவனாயிருக்கிறான். தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய இயலாமையை உணர்ந்தவனாக கர்த்தரையே முற்றிலும் சார்ந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறான். இதுவே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பது. இவன் எப்பொழுதுமே நல்ல நிலையிலும் ஆபத்தான நிலைமையிலேயும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் நிலை பரிதாபமானதே, அவன் தீங்கிலே விழுவான். இது நிகழக்கூடாது என்பதற்காகவே வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் பாவத்தை குறித்து அடிக்கடி கடிந்து உபதேசிக்கிறோம். சிலர் இவ்வாறு கேட்கிறதுண்டு, நீங்கள் இப்பொழுது சபைகளிலே காணப்படுகிற பிரச்சனைகளையும் சபை உறுப்பினர் மத்தியிலே காணப்படுகிற குறைகளையும் குற்றங்களையுமே சுட்டிக்காட்டி பேசுகிறீர்களே, ஏன் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி பேசக்கூடாது என்று கேட்பார்கள். நாம் இன்றைய நாட்களிலே அநேக முரண்பாடுகளையும் வேதத்திற்கு ஒவ்வாத காரியங்களையும் சபைகளிலேயும் விசுவாசிகள் மத்தியிலேயும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பல ஆவிக்குரிய வட்டாரங்களும் தரம் தாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் விசுவாசிகளையும் ஊழியர்களையும் உற்சாகப்படுத்துவது தேவையான ஒன்றுதான். அதே வேளையிலே அவ்வாறு சீர்கெட்டு போய்கொண்டிருக்கும் சில காரியங்களையும் நாம் கண்டித்து உணர்த்துவது மிகவும் அவசியம். ஏனென்றால் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக மக்கள் மாறி போய்விடக்கூடாது. சில புதிய விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற மக்களின் சபை கூடுகையை பார்க்கிறார்கள். அதிலே காணப்படுகிற போட்டி பொறாமைகளையும் பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அதற்கு இடையூறாயிருக்கிறார்கள். எனவே சோர்ந்து போய் பின்வாங்குகிற மக்களை உற்சாகப்படுத்துவதையும் ஆவிக்குரிய வட்டாரங்களிலே காணப்படுகிற தவறான போக்குகளையும் பாவங்களையும் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். தேவனுடைய வசனத்தை விட்டு பின்வாங்குகிறவர்கள் சபையிலே காணப்படுகிற நல்ல பரிசுத்தவான்களை காண தவறிவிடுகிறார்கள். அவர்கள் சபையின் காரியங்களிலே திரைமறைவில் நின்று செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் உண்மையாகவே தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாயும் இருப்பார்கள். அவர்களை இந்த சோர்ந்து போகிற கூட்டத்தார் கவனிக்கிறதில்லை. பெயருக்காக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களையே இவர்கள் பார்க்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு மீண்டும் தீங்கான வழியிலே சென்று அதன் பலனாகிய தீங்கையும் அடைகிறார்கள். ஞானி இவர்களை பார்த்துத்தான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று கூறியிருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறான். அவன் மனிதர்களை அல்ல, கர்த்தரையே பார்க்கிறான். நீதிமொழிகள் நம் எல்லாருக்கும் ஒரு ஆடையைப் போல பொருத்தமானதாக இருப்பது சிறப்பான ஒரு காரியமாகும். நீதிமொழிகள் 28:17 இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்கான குற்ற மனப்பான்மையை அடைந்தே தீர்வான். அதிலும் மிகவும் கொடுமையான காரியங்களை செய்தவர்கள் குற்ற மனசாட்சியினாலே அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்டு இறுதியிலே அவர்கள் தற்கொலைக்கு நேராக கூட சில வேளைகளிலே நடத்தப்படுகிறார்கள். இவ்வாறு எத்தனையோ காரியங்கள் நடைபெறுவதை நீங்கள் செய்தித்தாளிலே வாசித்திருக்கலாம். வேதத்திலே யூதாஸ் காரியோத் இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாய் காணப்படுகிறான். இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த பெரிய தீங்கை செய்ததினாலே மனமுடைந்து மனவாதையினாலே இறுதியிலே தற்கொலை செய்து கொண்டான். சில பாவங்களை செய்தவர்கள் அதற்கான தீர்வை பல ஆண்டுகள் பெறாமல் இருக்கலாம். பாவத்தை குறித்த எந்த அடிச்சுவடும் இல்லாமல் மறைந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் ஒரு நாளிலே இடைபடும் பொழுது அவர்கள் அதை நினைவிலே பெற்றவர்களாக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். சிலர் மற்றொரு குற்றத்திற்காக சிறை தண்டனை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் முன்பு செய்த மற்ற குற்றங்களையும் அறிக்கையிட்டு விடுவார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? ஏனென்றால் அவருடைய சிந்தனையிலே அந்த குற்ற உணர்வு பதிந்திருக்கிறது. எனவேதான் அதை அவர்களால் அறிக்கையிடாமல் மறைக்க முடியவில்லை. அருமையானவர்களே, இந்த குற்ற உணர்விலிருந்து யாரும் தப்ப முடியாது. தேவன் அவ்விதமான ஒரு தன்மையை நம்மிலே வைத்து நம்மை படைத்திருக்கிறார். நாம் நம்முடைய பழைய நிலைமையை அடைவதற்காக இந்த ஒரு ஏற்பாட்டை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த கொலை குற்றங்களை செய்தவர்களை நாம் ஆதரிக்கக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. கொலை செய்தவர்களுக்கு உடந்தையாக இருப்பதோ இல்லாவிட்டால் அவர்கள் தப்பிக்கொள்வதற்கு உதவியாக இருப்பதோ கூடாது. அவ்வாறு உதவுவோம் என்றால் அந்த இரத்த பழியிலே நமக்கும் பங்குண்டு. நீதிமொழிகள் 28:24, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். இளம் வாலிபன் ஒருவன் ஒருவேளை இவ்வாறு நினைக்கலாம், நான் தான் எனது தகப்பனின் சொத்தை பெறப்போகிறவன், எனவே இப்பொழுதே அதிலே கொஞ்சம் எடுத்து நான் செலவழிப்பேன் என்று கூறி தந்தைக்கு தெரியாமல் எடுத்து செலவழித்தால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து கூறுவதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து இங்கு யூத மத தலைவர்களை கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர்களே தேவன் கொடுத்த கட்டளைகளை தவறாக விளக்கம் கூறி மக்களை தவறான வழியிலே செல்ல வைத்தவர்கள். அதில் ஒன்றுதான் இந்த குர்பான் என்ற காணிக்கை. இந்த காணிக்கையை செலுத்திவிட்டால் அதற்கு பிறகு தன் தகப்பனையோ தாயையோ அவன் கவனிக்காமல் விட்டாலும் ஒன்றுமில்லை என்று போதித்தார்கள். பிரியமானவர்களே, இது தவறான ஒரு போதனை. பெற்றோர்களின் செல்வத்தை திருடுவதும் அதேபோல பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டுவிடுவதும் பாவமான காரியமாகும். இதை இயேசு மிக தெளிவாய் கண்டிக்கிறார். அதேபோல பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் எதையாவது பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. பெற்றோர்கள் அதை அறிந்து கொள்ளும் பொழுது அதை குறித்து அவர்களை கண்டித்து வளர்க்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீதிமொழிகள் 29 அதிகாரத்திலேயும் சில வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அடிக்கடி இடைபட்டு கடிந்து கொள்கிறார். தன்னுடைய வழிகளிலே அவர்கள் வரும்படியாய் பல வழிகளிலே அழைக்கிறார். ஆனால் மனிதர்கள்தான் தொடர்ந்து தங்கள் பிடரியை கடினப்படுத்திக் கொண்டு பாவ வழிகளிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வீழ்ச்சிக்கு முன்னதாக தேவன் அவர்கள் கடிந்து உணர்த்தியதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை செய்ததால் தேவனின் நியாய தீர்ப்பை பெற்று அழிவை நோக்கி போகிறார்கள். ஒரு நகரத்திலே தேவ ஊழியர் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது அங்கே நொறுங்கி அப்பளமாய் கிடந்த ஒரு காரை பார்த்தார். அருகிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் நின்றார்கள். என்ன நடந்தது என்று விசாரித்த பொழுதுதான் விவரம் தெரிய வந்தது. அந்த தெருவில் இருந்த தன் தோழியை அழைத்து செல்வதற்காக இரண்டு தோழிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தோழியை அழைத்துக் கொண்டு திரையரங்கிற்கு செல்ல இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தோழி, நான் அங்கே வரவில்லை என்றும் வேதாம வகுப்பிற்கு நான் செல்வதாகவும் கூறினாள். எனவே இவர்களும் அந்த தோழியோட வேதாம வகுப்பு நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். ஆனால் உள்ளே செல்லவில்லை. திரும்பி வரும்பொழுது இந்த தோழி தன்னை அழைக்க வந்த மற்ற இருவரிடத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறியிருக்கிறாள். தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும் எனவே அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறிய பொழுது அந்த இரு தோழிகளும் ஏளனமாய் சிரித்திருக்கிறார்கள். பின்னர் அவளை இறக்கி விட்டுவிட்டு சிறிது தூரம் சென்ற பின் எதிரே வந்த லாரி மோதி இவர்கள் பலியானார்கள் என்று கேள்விப்பட்டார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இதேபோல எத்தனையோ சம்பவங்களை நாம் வேதத்திலிருந்தும் பார்க்கலாம். கோரா, தத்தான், அபிராம், அதேபோல பெல்ஷாத்சார், ஏசபேல் என்னும் பலர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டும் செவிகொடாமல் அழிவை கண்டவர்கள். நீதிமொழிகள் 29:2-3 வசனங்களை பாருங்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப் பண்ணுகிறான், வேசிகளோடே தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். நீதிமான்கள் ஆளும்பொழுது ஜனங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மனிதனுடைய திறமையோ தகுதியோ அல்ல, அவன் கர்த்தருடைய பார்வையிலே எப்படி இருக்கிறானோ அதன் அடிப்படையிலேதான் ஆளுகை இருக்கும். தேவனுக்குள் தன் உறவை பலப்படுத்திய ஒருவனால் ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி ஆளுகை செய்ய முடியும். அதேவேளையிலே மனிதனால் உலகத்திலுள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடவும் முடியாது. ஆனால் நியாயத்திற்காக நிற்கிற ஒரு ஆளுநர் இருக்கும்பொழுது அதுவே மிக சிறந்த ஒரு காரியமாகும். முன்னவசனத்தில் என்ன வாசித்தோம்? ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப் பண்ணுகிறான். கல்வி கற்க வேண்டும், உயர் பதவி அடைய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள ஞானமுள்ள ஒரு மகனை குறித்து தகப்பன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் வேசிகளோடே தொந்திப்பானவனோ, வேசிகளோடே தொடர்புடையவனோ தன் ஆஸ்தியை அளிக்கிறான். இன்றைக்கும் வாலிப நாட்களிலேயே அநேக வாலிபர்கள் பல பெண்களோடு தொடர்பு கொண்டு பல விதங்களிலே தகப்பனுடைய சொத்துக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் ஆண்டவர் பல காரியங்களை குறித்து நம்மோடு உறவாடினார். எந்த காரியத்தை குறித்த தெளிவான உணர்த்துதலை பெற்றுக் கொண்டோமோ அந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் நாம் வாசித்து தியானித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இன்றைக்கும் நீர் எங்களுக்கு உணர்த்திய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று சொன்ன வாசகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா, எங்களிலே யார் யார் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை குறித்து நீர் அடிக்கடி கடிந்து கொண்டும் அதை குறித்து நாங்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறோமோ, அதை குறித்து இன்று ஒரு சரியான உணர்வடைய உமக்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒருவராவது சடுதியிலே நாசமடையாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள கெஞ்சுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14, 1 யோவான் 5:14.